السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا وصفينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه. فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே ஒரு இதாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மதுல் முஸ்தஃபா அஹ்மதுல் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள், குடும்பத்தார்கள், கிளையார்கள், கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புதுமே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் அழுத்துக்காக்கூடிய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பின் பெரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா நிலைமைகளையும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய பெரியவர்களே, சங்கியான சகோதரர்களே, இன்றைய ஹுத்பாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கூட்டத்தார்களை பற்றி சொன்னார்கள். ஒன்று மக்களுக்கு நனவு செய்யக்கூடியவர்கள், இன்னொன்று மக்களுக்கு கெடுதி செய்யக்கூடியவர்கள். இந்த ரெண்டு பேருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விதமான தகவல்களை சொன்னார்கள். அந்த தகவலை இந்த ஹுத்பாவின் மூலம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஹதீஸை இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: إِنَّ مِنَ النَّاسِ مَفَاتِيحَ لِلْخَيْرِ مَغَالِقَ لِلشَّرِّ وَإِنَّ مِنَ النَّاسِ مَفَاتِيحَ لِلشَّرِّ مَغَالِقَ لِلْخَيْرِ فَطُوبَى لِمَنْ جَعَلَ اللَّهُ مَفَاتِيحَ الْخَيْرِ عَلَى يَدَيْهِ وَوَيْلٌ لِمَنْ جَعَلَ اللَّهُ مَفَاتِيحَ الشَّرِّ عَلَى يَدَيْهِ عَلَى يَدَيْهِ. صدق رسول الله صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم ரெண்டு கூட்டத்தார்களை பற்றி சொன்னார்கள். ஒன்று இன்ன நாஸ், மக்களை சில கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், மகாதி அலில் ஹைர், நலவின் சாதிகளாக இருக்கிறார்கள். நலவு உருவாவதற்கும் உருவாக்கப்பட்ட நலவுக்கு ஒத்துழைப்பாக ஆதரவாக ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் மூலம் உலகில் நலவு நடைபெறுகிறது. அவர்களின் மூலம் உலகில் எங்கெல்லாம் நலவுகள், நன்மைகள், ஹைராட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அதற்கு உதவியாளர்களாக, ஒத்தாசை கொடுக்கக்கூடியவர்களாக, ஆதரவு வழங்கக்கூடியவர்களாக, ஊக்குவிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய கூட்டத்தினர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தையும் சொன்னார்கள், மக்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், மகாதி ஹலிஷர், அவர்கள் தீமைக்கும் மோசமான விடயங்களுக்கும் தெருவுகளாக சாமிகளாக இருக்கிறார்கள். அவர்களின் மூலம் உலகத்தில் பிரச்சனையும் சிக்கல்களும் இன்னல்களும் சோதனைகளும் வந்து கொண்டிருக்கும். மகாலுகளில் ஹைர், அவர்கள் நலவுக்குரிய கூட்டுகளாக, நலவை அடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்: ஃபதூபா, நன்மாராயம் உண்டாகட்டும். ஃபதூபா, நன்மாராயம் உண்டாகட்டும். லிமன் ஜஅல அல்லாஹு மஃபாதீஹல் கைரி அலா யதை, யாரை அல்லாஹ் நலவின் சாவிகளாக, நலவுக்குரியவர்களாக, நலவை ஊக்குவிப்பவர்களாக யாரையெல்லாம் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், அவர்களுக்கு சுபச்செய்தி உண்டாகட்டும் என்ற துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் கிடைத்திருக்கிறது. அன்பானவர்களே, யாரெல்லாம் ஏதோ ஒரு நல்லதில் பங்கெடுத்திருக்கிறோம் என்றால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சுபச்செய்திக்கு உள்வாங்கப்பட்டவர்கள், நலவிற்கு உள்வாங்கப்பட்டவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுபச்செய்திக்கு உள்வாங்கப்பட்டவர்கள். அதை போன்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வவைலும் நாசம் உண்டாகட்டும், ஒயில் என்ற கேடு உண்டாகட்டும். யார் யார் தீமைக்கும் கெடுதிக்கும் காரணமாக இருக்கிறார்களோ, அதற்கு ஆதரவு வழங்குகிறார்களோ, அதனை ஊக்குவிக்கிறார்களோ, அதற்கு துணை போகிறார்களோ, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்ற பதுவாகவும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் நலவுக்குரியவர்களாக ஆக்கி அருள்வானாக. அன்பானவர்களே, இத வார்த்தையை கேட்ட சஹாபாக்களுக்கு இதை வார்த்தையோடு மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்க முடியவில்லை. நான் நலவில் பங்கெடுப்பது எப்படி, என் மூலம் என்ன நலம் உருவாகலாம், அல்ல எனக்கு என்ன அறிவு திறமை ஆளுமை வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறானோ அந்த ஆளுமை வசதி வாய்ப்புகள் திறமைகள் திறன்களை வைத்து இந்த உம்மத்திற்கு யாராவது ஒருவருக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டிற்கு, இந்த உம்மத்திற்கு ஒரு நலவுக்குரியவராக ஆக முடியும் என்றால் எப்படி என்றெல்லாம் சஹாபாக்கள் யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் எல்லாருக்கும் திறமைகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த திறமைகளை தக்சீம் பண்ணியிருக்கிறான். இவருக்கு அறிவு இவ்வளவுதான், இவருக்கு திறமை இவ்வளவுதான், இவருக்கு ஞாபக சக்தி இவ்வளவுதான், இவருக்குரிய திறம வித்தியாசங்களை அல்லாஹ் தான் ஏற்படுத்தியிருக்கிறான். யாரையும் குறைந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக அல்லாஹ் யாரையும் ஆக்கியது கிடையாது. எல்லோரையும் உயர்த்தியிருக்கிறான். எல்லோருக்கும் வித்தியாசமான சில ஆளுமைகளை சலாஹியத்துகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எதிர்பார்ப்பது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஹைராத்களை நலவுகளை கொடுத்திருக்கிறானோ அவைகளின் மூலம் உம்மத்திற்கு நலவுகள் நடைபெறும் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் எதிர்பார்க்கிறார்கள். அதனால சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வம் ஆச்சரியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலவுகளை பற்றி சொன்னால் ஒருவரை வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த நலவு நல்லது, எந்த அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்ற வார்த்தைகளை நாம் பல ஹதீஸ்களில் கேட்டிருக்கிறோம். ஐயுல் அமாலி அஃதல், யா ரசூலல்லாஹ், எந்த அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பம், ஐயுல் அமாலி அஹப்பு, யா ரசூலல்லாஹ், எந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம் என்ற இது மாதிரி ஏராளமான ஹதீஸ்களை நாம் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட விடயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறார், ஐயுன் நாசி அஹப்பு இலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மனிதர் யார், நான் நலவுகள் செய்ய சொல்றீங்க, நலவுகள்ல பங்கெடுக்கப்படி சொல்லிருக்கிறீங்க, ஆனால் அந்த நலவுகளை பங்கெடுத்து அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு மனிதராக நான் ஆகுவது எப்படி யா ரசூலல்லாஹ் என்ற மிகப்பெரிய ஒரு தேட்டத்தை ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாசி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான மனிதர் யார் என்று கேட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பதிலை சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அஹப்புன் நாசி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்நாஸ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர் யார் என்றால் அன்ஃபஉஹும் லின்நாஸ், யார் மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறாரோ, மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய விடயங்களை மேற்கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, அன்ஃபஉஹும் லின்நாஸ், மக்களுக்கு மிக மிக பிரயோஜனம் கொடுக்கக்கூடியவர் யாருக்கு, அல்லாஹ் என்னென்ன அறிவு ஞானம் திறமை ஆளுமை செல்வம் செழிப்பு ஆரோக்கியம் இது போன்ற அல்லாஹ்வுடைய ஞானத்துகளை கொடுத்திருக்கிறானோ இவைகளை தான் எடுத்துக்கொண்டு இன்னொருவருக்கும் கொடுக்கிறாரோ, இன்னொருவருக்கும் பிரயோஜனம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரோ
இவரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இவர் மிகவும் விருப்பமானவர். ஏன் தனக்கு மாத்திரம் அதை சுருக்கி கொள்ளாமல் இன்னொருவரை வாழ வைக்கிறார், இன்னொருவருடைய பசியை போக்குறார், இன்னொருவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கிறார், இன்னொருடைய கல்வியுடைய தேவையை நிவர்த்தி செய்து கொடுக்கிறார், இன்னொருடைய நோயிற்குரிய செலவினங்களை பொறுப்பெடுக்கிறார், இன்னொருடைய அனாதை குழந்தையை தன்னுடைய செலவில் எடுத்துக் கொள்கிறார், இன்னொருவருக்கு உதவியாக இன்னொருவருக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய மனிதரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்கிறார் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றானவர்களே, சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் சஹாபாக்களுடைய வாழ்வை பிறப்பு அது சாதாரணமாக இருந்திருக்கலாம். நம்முடைய முன்னோர்களான இமாம்களுடைய வாழ் பிறப்பு அது சாதாரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்ந்துவிட்டு போனது அது சாதாரண வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அது சரித்திரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம், அப்துல்லாவாக பிறந்தோம், அப்துல்லாவாகவே மரணித்திருக்கிறோம். என் மூலம் எந்த பிரயோஜனமும் இந்த உம்மத்துக்கு போய் சேரவில்லை என்றால் நம்முடைய பிறப்பிக்கும் இறப்பிக்கும் வித்தியாசம் கிடையாது. அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய ஒவ்வொரு பேருக்கு பின்னாலும் அந்த பேரிலேயே சரித்திரம் இருக்கிறது. அபூபக்கர் என்றால் சித்தீக் என்று சொல்கிறோம், ரழியல்லாஹு அன்ஹு. அங்கே சித்தீக் பேரிலேயே அவர்கள் உலகத்தில் எதை சாதித்தார்கள் என்பதை உலகத்திற்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். உமரே ஃபாரூக் என்று சொல்கிறோம், உமருக்கு பின்னால் ஃபாரூக் இருக்கிறது. தஹபுடைய பேர் உமர் இப்னு கத்தாப், ஆனால் சொல்றது உமரே ஃபாரூக். உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றது உஸ்மான் இப்னு அஃபான், ஆனால் சொல்றது உஸ்மான் கனி என்று சொல்கிறோம். கனி என்ற வார்த்தை சேர்ந்து இருக்கிறது. அலி இப்னு அபி தாலிப் என்று சொல்கிறோம், அபு தாலிபுடைய மகன் என்று சொல்வதை விட அலியு சுஜான், வீர வீரர் அலி என்று சொல்கிறோம். அன்பானவர்களே, சஹாபாக்கள் வாழ்க்கைக்கு பின்னால் தன்னுடைய பேருக்கு பின்னால் ஒரு விடயத்தை உலகத்தில் விட்டு சென்றிருக்கிறார்கள். வாழ்ந்தது மட்டும் கிடையாது, உலகத்தில் பிரயோஜனம் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் மரணித்த பின்பும் அவருடைய பெயர்கள் அவருடைய செயல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டிலும் இருக்கிறார்கள், நம் வீட்டு கபர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த சேவைகள், அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் கொடுத்த சதகாக்கள், அவர்கள் செய்த தர்மங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உள்ளத்திலே வாழ்கிறார்கள், இடங்களில் வாழ்கிறார்கள், பெயர்கள் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாதவர்கள், திண்ணையிலே வளர்ந்தவர்கள், கிடைத்தால் சாப்பிடுவார்கள், ஆனால் உலகத்தில் மிகப்பெரும் சொத்தை விட்டு போனார்கள். செய்து ருவாஜ் கூட ஹதீஸ்களை ரிவாயத் செய்த இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருந்து கேட்ட ஹதீஸ்களை உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்த சையீதுல் ஹஃபாஸ், ஹதீஸ்களை மரணமிட்டு உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர தலைவராக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அன்பானவர்களே, என்ன சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், உலகத்தில் நம்முடைய பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய இறப்பும் ஒரு உம்மத்துக்கும் பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் நிறைய கருணைகளை, ஆளுமைகளை, செல்வங்களை, செருப்புகளை, வசதி வாய்ப்புகளை, ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். நான் என்ன செய்திருக்கிறேன், என்னால் எந்த பிரயோஜனம் உம்மத்துக்கு கிடைத்திருக்கிறது, என்னுடைய சொந்த பந்தங்கள் என் மூலம் பிரயோஜனம் அடைகிறார்களா, என்னுடைய மகல்லாவாசிகள் என் மூலம் பிரயோஜனம் அடைகிறார்களா, என்னுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நேபர்ஸ் என் மூலம் பிரயோஜனம் அடைகிறார்களா, அல்லாஹ் எனக்கு தந்ததைகளின் மூலம் நான் எதைக்கு திருப்பி கொடுத்திருக்கிறேன், எதுவும் எதற்கு நலவின் காரணமாக அமைந்திருக்கிறேன் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை ஹதீஸை சொல்லிவிட்டு இப்படியும் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர், உம்மத்துக்கு மிகவும் பிரயோஜனம் கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான சில அமல்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு பிரியமான சில அமல்கள் இருக்கிறது, அல்லாஹ் இதை விரும்புகிறான். இந்த அமல்களை செய்பவர்களை விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை சொல்கிறார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் இந்த அமலையும் விரும்புகிறான், இப்படிப்பட்ட அமல்களையும் விரும்புகிறான் என்றால் அல்லாஹ் எவ்வளவு தூரம் இன்னொரு மனிதன் பிரயோஜனம் அடைவதில் அல்லாஹ் எவ்வளவு விருப்பம் தெரிவித்திருக்கிறான், விரும்புகிறான் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் சுரூருன் ஒரு முஸ்லிமை நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறீர்கள், ஒரு முஸ்லிமை நீங்கள் மகிழ்விக்கிறீர்கள், ஒரு முஸ்லிமை நீங்கள் சிரிப்பின் மூலமாக அவர்களை சந்தோஷப்படுத்துகிறீர்கள் என்றால் அல்லாஹ் இந்த செயலை ரொம்ப விரும்புகிறார். அல்லாஹ் ரொம்ப விருப்பம் நீங்க ஒரு இன்னொரு மனிதனை மகிழ்விப்பது, ஒரு கவலையை போக்குவது, ஒரு கஷ்டத்தை போக்குவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு அமல். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வு தக்ஷிஃபு அன்ஹு குர்பா, ஒரு கஷ்டத்தை நீங்கள் போக்குவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அவ்வு தக்ளுதி அன்ஹு தைனா, ஒரு மனிதன் கடனுள்ள சுமையில் இருக்கிறான், அந்த கடன் சுமையை இறக்கி வைப்பது, கடனை நீக்குவது, கடனை இல்லாமல் செய்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், அவ் தத்ருது அன்ஹு ஜுஅன், ஒரு மனிதன் பசியில் இருக்கிறான், அந்த பசியில் இருக்கக்கூடிய மனிதனுடைய பசியை போக்குவதே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான விருப்பமான அமல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, இன்னொருவரை மகிழ்விப்பது, ஒருவருடைய கஷ்டத்தை போக்குவது, கடன் சுமையை நீக்குவது, ஒருவருடைய பசியை போக்குவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்றால் அன்பானவர்கள் இந்த இடத்தில் சொல்ல வருவது இவைகள் எல்லாம் ஒரு மனிதர் மூலம் இன்னொரு மனிதனுக்கு பிரயோஜனம் கொடுக்கப்படக்கூடிய அமல்கள், வேலைகள். அல்லாஹ்வை விரும்புகிறார். அன்பானவர்களே, கனிமான சகோதரர்களே, என் மூலம் எந்த ஏழை குடும்பத்துடைய பசி போக்கப்படுகிறது, என் மூலம் நான் சாப்பிடுகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய குடும்பங்கள் அழகாக சாப்பிடுகிறார்கள் என்றால் அது பெரிய ஒரு சரித்திரம், பெரிய ஒரு விடயம் கிடையாது. ஆனால் நான் சாப்பிடுகிறேன், என் மூலம் 10, 15, 20, 100 குடும்பங்களும் சாப்பிடுகிறார்கள். நான் அழகாக உணர்ந்திருக்கிறேன், ஆடை அணிந்திருக்கிறேன், என் மூலம் பல குடும்பத்துடைய ஆடையுடைய தேவைகள் பூர்த்தியாகும் என்றால் இதில் நாம் சந்தோஷம் அடையலாம். அன்பானவர்களே, என்னுடைய மாதாந்த செலவில் 2 குடும்பங்கள், அனாதை குடும்பங்கள் 5 வாழ்கிறது என்றால் அது எனக்கு வரக்கூடிய சந்தோஷம். என்னுடைய குழந்தைகளுக்கு நான் புத்தகம் வாங்கியிருக்கிறேன், அதே 3, 5, 10 குடும்பங்களுடைய புத்தகத்துடைய தேவையை நான் பூர்த்தி செய்திருக்கிறேன். அன்பானவர்களே, நாளாந்தம் எவ்வளவு செலவழிக்கிறோம், அந்த செலவில் என்னுடைய செலவில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் முண்டியடித்துக் கொண்டிருப்பார்கள், செலவழிக்க முடியவில்லை என்றால், என் மூலம் இன்னொருவருக்கு நலவு போய் சேர முடியவில்லை என்றால் ஆதங்கப்படுவார்கள், கைவிடப்படுவார்கள், என் மூலம் இன்னொருவருக்கு நலவு கிடைக்கவில்லையே என்று அங்கலாக்கிக் கொண்டிருப்பார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வருவார்கள், யார ரசூலல்லாஹ், எனக்கு இப்படி ஒரு காணி இருக்குது, அந்த காணியை நான் தரவா யார ரசூலல்லாஹ் என்றெல்லாம் சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆயத்து இறங்கும் பொழுது சதகாவுடைய தர்மங்களுடைய செலவினங்களுடைய ஆயத்துக்கு இறங்கும் பொழுது சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் ஓடோடி வருவார்கள், யார ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு காணி இருக்குது, அந்த காணியை நீங்க எடுத்துக்கொள்றீங்களா, எனக்கு அந்த காணி ரொம்ப விருப்பமானது, ஆனால் நான் தர விரும்புகிறேன். உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு ஒரு காணி கிடைச்சது, ஹைபருடைய ஹைபர்ல உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு காணி இருந்தது. அந்த காணி ரொம்ப விலை மதிக்கக்கூடிய ஒரு காணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஹைபர்ல எனக்கு ஒரு காணி இருக்குது, என்ன வாழ்நாள் இதை மாதிரி பொறுமதியான எனக்கு விருப்பமான ஒரு காணி ஒன்று கிடைச்சது கிடையாது, ஆனால் அந்த காணியை யார ரசூலல்லாஹ் உங்களுக்காக தரப்போகிறேன், அல்லாஹ்வுக்காக கொடுக்க போகிறேன் என்ற ஆலோசனை கேட்ட நேரம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரதியல்லாஹு பார்த்து அதனை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து விடுங்கள், அந்த சொத்து நிரந்தரமாக இருக்கும், ஆனால் அதன் நன்மை உங்களுக்கு கியாமத் வரைக்கும் அவருக்கு வந்து கொண்டிருக்கும், அந்த நிலத்தை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரதியல்லாஹுக்கு புத்திமதி சொன்னார்கள். அந்த பூமி அந்த காணியை அமர் ரதியல்லாஹு வக்ஃப் செய்தார்கள். அண்ணானவர்களே, மனிதன் கபருக்கு போனதன் பின்னால் வரக்கூடிய 3 விடயத்தில் ஒன்றி அவன் செய்த நிலையான தர்மம். அவனுடைய கபரு போய் அவன் கபருக்கு போயிருக்கிறான், அவனுடைய வாழ்நாள் முடிந்து விட்டது, ஆனால் யாரெல்லாம் வாழக்கூடிய நேரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் கொடுத்து நிலையான தர்மத்தை செய்து விட்டு போனார்களோ அவருடைய கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த கபருக்கு நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். கொழும்பில் 180 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. பல பிரபலமான முன்னோர்களால் வக்ஃப் செய்யப்பட்ட பல பள்ளிவாசல்கள் இருக்கிறது. ப்ரோஜெக்ட் கணக்கில் வக்ஃப் செய்யப்படவில்லை, ஏக்கர் கணக்கில் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. கொழும்பில் இருக்கக்கூடிய மையவாடிகள், கொழும்பில் இருக்கக்கூடிய பிரபலமான பாடசாலைகள் நம் முன்னோர்களின் மூலமாக வக்ஃப் செய்யப்பட்டவைகள். அவர்கள் கபருக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் நன்மை இன்று வரைக்கும் அந்த பெரியவர்களுடைய முன்னோருடைய கபருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு பிரபலமான ஒரு கிணறு இருக்கிறது மதீனாவில். அந்த கிணறுக்கு பேர் பிஹ்ரு ரூமா, பிஹ்ரு ரூமா. இன்றும் அந்த கிணறில் மக்கள் தண்ணீர் அருந்து கொண்டிருக்கிறார்கள். அது பிரபலமான ஒரு கிணறு. அன்பானவர்களே, அந்த கிணறு ஒரு கஷ்டமான நேரத்தில் அவர்களின் மூலமாக உம்மத்துக்கு வக்ஃப் செய்யப்பட்டது. சஹாபாக்களுக்கு நீர் கிடையாது, மிகப்பெரிய ஒரு தண்ணீர் பஞ்சமைப்பட்டது. தண்ணீர் எங்கும் கிடையாது, தட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு சஹாபியிடம் அந்த கிணறு மதீனாவில் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த கிணறை நீங்க கொடுக்குறீங்களா என்று கேட்டனிடம் சொன்னாங்க, யார சொல்லல்லா, என் இருக்கிறது இந்த கிணறு மாத்திரம்தான். இந்த கிணத்தின் மூலமாகத்தான் தண்ணீரை இருப்பினுடைய நான் வருவாயை எடுத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு வேறு வருவாய் கிடையாது என்று சொன்னதும் இந்த செய்தி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதுக்கு போய் சேர்கிறது. அன்பானவர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய உள்ளம். தேவை என்று வரும் பொழுது, ஒரு கேள்வி ஒன்று வரும் பொழுது, அதற்காக இதை குடித்து விடுவார்கள். ஓடோடி வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த சஹாபிக்கு ஒரு விஷயத்தை சொன்னீங்களே, கேட்டாங்க என்ன செய்தி. அந்த சஹாபிக்கு சொன்னீங்க, இந்த கிணத்தை தந்து சொர்க்கத்துடைய ஒரு ஊற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், சொர்க்கத்துடைய ஊற்றுக்கு பகரமாக இந்த கிணத்தை தருவதாக ஒரு சஹாபியிடம் கேட்கிறீர்களே யா ரசூலல்லாஹ், ஓம் என்று சொன்னார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய தேவை அந்த கிணற்றின் மூலம் இருப்பதனால் அந்த கிணற்றை தர முடியாது என்று சொல்லிவிட்டார் என்று சொன்ன நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கிணற்றை நான் வாங்கி அதை நான் வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்னதும் 35,000 திர்ஹம் கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி பிஹ்ருமா என்று இன்றும் மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த கிணற்றை எடுத்து வக்ஃப் செய்கிறார்கள். அன்பானவர்களே, 1400 வருடங்கள் கடந்து விட்டது. அந்த கிணற்றில் யாரெல்லாம் தண்ணீர் குடித்தார்களோ, குடிப்பார்களோ, குடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அத்துணை நன்மையும் அஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு சென்று கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, சங்கியானவர்களே, நாம் என்ன செய்யலாம்? அல்லாஹ் நமக்கும் இந்த செல்வங்கள், ஆளுமைகள், திறமைகள், சலாஹியத்துகளை தந்திருக்கிறான். என்னால் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க முடியுமா? எத்தனை குடும்பத்தை வாழ வைக்கலாம்? எனக்கு சிலரை பொறுப்பெடுக்க முடியுமா? எந்த பள்ளிவாசலுக்கு உதவலாம்? எந்த மதரசாவுக்கு உதவலாம்? எந்த பல்கலைக்கழகத்துக்கு உதவலாம்? எந்த பாடசாலைக்கு உதவலாம்? எத்தனை அநாதை குடும்பங்களை பொறுப்பெடுக்கலாம்? எத்தனை நோயாளிகளை பொறுப்பெடுக்கலாம்? நான் செலவு செய்கிறேன், ஆனால் என்னுடைய செலவில் எத்தனை பேர் வாழ்கிறார்கள்? நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் நம்மோடு இருந்தவர்கள், செலவு செய்தவர்கள் மரணித்திருக்கிறார்கள். ஆனால் பேர்களை சொல்லும் பொழுது துஆ செய்கிறோம், பேர்களை சொல்லும் பொழுது கண்களில் கண்ணீர் வருகிறது. ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அன்பானவர்களே, சங்கியானவர்களே, சில வேளை இப்படி ஒரு யோசனை வரலாம், நாம் பல நல்ல காரியங்கள் செய்கிறோம், பல நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறோம், பல நல்ல திட்டங்கள், ப்ரொஜெக்ட்களில் ஈடுபட்டு இருக்கிறோம், கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்கு முன் இருக்கக்கூடாதா என்றெல்லாம் யோசிக்கிறோம். அன்பானவர்களே, சஹாபாக்கள் தேவைகள் வரும் பொழுதெல்லாம், கேட்கப்படும் பொழுதெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், வாரி வழங்கினார்கள், அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை, கொடுக்கும் கை குறையாது என்று சொல்வார்கள். கொடுப்பதினால் கொடுத்து நஷ்டமானவர்கள் சரித்திரத்தில் கிடையாது. எத்தனை கோடி கொடுத்தார்களோ அத்தனை கோடிகளையும் அல்லாஹ் பூர்த்தியாக திருப்பி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். கொடுத்தவர்கள் நஷ்டமான சரித்திரம் கிடையாது, கொடுத்தவர்கள் குறைந்து போனார்கள் என்ற சரித்திரம் கிடையாது. காரணம், அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. கொடுத்தால் அல்லாஹ் திருப்பி தருவான் என்று சொல்கிறான். சாதாரணமாக இல்ல, குர்ஆனில் பல வசனங்களை சொல்கிறான், திருப்பி தருவேன், பன்மடங்காக தருவேன், இரட்டிப்பாக தருவேன், பூர்த்தியாக தருவேன். இது போன்ற வார்த்தைகளை குர்ஆனில்லாஹ் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லுவாங்க, வலியுறுத்தி வற்புறுத்தி அழுத்தி சில விஷயங்களை சொல்லுவார்கள். அதில் மூணு விஷயங்களை சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்தாங்க. அது சும்மா சொல்லல, ரொம்ப வலியுறுத்தி சொன்னார்கள். ஏன் அதில் எனக்கும் உங்களுக்கும் சந்தேகம் வந்து விடக்கூடாது, எனக்கும் உங்களுக்கும் டவுட் வந்து விடக்கூடாது, இது ஒரே இப்படி இருந்தால் இல்லையே அது நடைமுறைக்கு மாற்றமாக இருக்குமோ என்ற சிந்தனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை அழித்து சொல்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாசத்தும், மூன்று விஷயம் தலாசத்தும், மூன்று விஷயத்தை சொல்கிறேன். அந்த மூணு விஷயத்தையும் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன். நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், நான் சொல்றத நல்ல யோசனைக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், நல்ல புரிஞ்சு கொள்ளுங்கள், நல்ல கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா நக்ஸ மாலு அப்தின் மின் சதகத்தின், ஒரு அடியானுடைய பணம் தர்மம் செய்வதனால் ஒரு பொழுதும் குறைந்து விட மாட்டார். ஒரு அடியானுடைய பணம் தர்மம் செய்வதால் நலவுக்கு கொடுப்பதால் அணு அளவும் குறைந்து விட மாட்டார். எப்படி சொல்கிறார்கள், மூன்று விஷயம் சொல்கிறேன், சத்தியம் செய்து சொல்கிறேன், அதை உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன், பாடமிட்டுக் கொள்ளுங்கள், மனசில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நான் எத்துணை ப்ரொஜெக்ட் கொடுத்தாலும், எத்துணை தேவைகளுக்கு நான் என்னுடைய பணத்தை செலவு செய்தாலும், செலவு செய்யப்படக்கூடிய பணம் அணு அளவும் குறைந்து விட மாட்டாது. வெளிரங்கத்தில் நம்முடைய பேலன்ஸ் ஷீட்ல குறைஞ்சமாய் காட்டும், இவ்வளவு லட்சம் ரூபாய் போயிருக்கிறதாக காட்டும், அன்பானவர்களே அது செலவு ஷீட்டில் வரக்கூடியதல்ல, அது நம்முடைய வரவு ஷீட்டில் வரக்கூடியது. ஆகரத்தில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் இரண்டாவது. யார் செலவு செய்கிறார்களோ உலகத்திலே எல்லாம் அதற்குரிய கூலியை கொடுக்கிறார். சதகாவுடைய பலாயில்களை நாம் எடுத்து பார்த்தால் உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் மகத்தான ரிட்டர்ன். நோய் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, பன்மடங்கான கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய முறை, இவைகள் எல்லாம் துனியாவில் அல்லாஹ் கொடுக்கிறான். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சஹாபாக்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டாங்கள். கொடுத்தவர்கள் யாரும் இழந்தது கிடையாது. ஏராளம் கொடுத்தார்கள், ஏராளம் கொடுத்தார்கள், நம்மை போன்று கொடுத்தது கிடையாது. ஆயிரம் 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 ஒட்டகங்களை தளபாடங்களோடு கொடுத்தார்கள், எந்த குறையும் வாழ்க்கையில் வந்தது கிடையாது. அன்பானவர்களே, அடுத்த ரெண்டு விடயம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அநியாயம் செய்யப்பட்டு அல்லாஹ்வுக்காகவே நீ பொறுமையாக இருப்பான் என்றால் அல்லாஹ் அவனை உயர்த்தை உயர்த்திய தீருவான், அந்தஸ்தை உயர்த்துவான். மூன்றாவது சொன்னார்கள், யார் யாசகம் கேட்கக்கூடிய வாசலை திறப்பார்களோ அல்லாஹ் அவனுக்கு வறுமையுடைய வாசலை திறப்பான். சிலரை யோசிக்கலாம், கேட்டால் நல்லா இருக்கிறது, கேட்டால் வாழ்க்கையுடைய சக்கரு போகும் என்று யோசிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்து சொன்னார்கள், யாரெல்லாம் யாசகத்தை கேட்டு வாழணும் என்று வாழலாம் என்று யோசிக்கிறார்களோ அவர்களுக்கு சொன்னார்கள், யாசகம் கேட்டால் அல்லாஹ்வுக்கு வறுமையுடைய வாசலை திறந்து விடுவான். அன்பானவர்களே, கொடுப்பதற்கு நாம் தயங்க கூடாது. தேவைகள் நிறைய இருக்கிறது, செலவழிக்க உண்டான இடங்கள் நிறைய இருக்கிறது. அனாதைகள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ சமூகத்தில் தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள். கொடுத்து கொண்டே இருப்போம், அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். அல்ல நாளைக்கு என் டைம் மட்டும் ஒரு கேள்வி கேட்க இருக்கிறான், மூணு கேள்வி இருக்குது. அல்ல நாளைக்கு கேட்பன், அடியானே நான் நோயாளியாக இருந்தேன், நீ நோய் நோய் விசாரிக்க இல்லையா? அடியான் கேட்பானியா, அல்லா நீ எப்படி நோயாளியாக இருப்பாய்? அல்லா சொல்லுவான், என்னுடைய அடியான் நோயாளியாக இருந்தான், நீ அவனை பார்க்க இல்லையா? அல்ல கேட்பான், அடியானே நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு உணவு தரலையா? அடியான் கேட்பானியா, அல்லா நீ ரப்புல் ஆலமீன், நீ எப்படி பசியில் இருப்பாய்? அல்லா சொல்லுவான், என்னுடைய அடியான் பசியில் இருந்தான், நீ அவனுக்கு உணவு கொடுத்திருந்தால் அவனிடத்தில் நீ என்னை அடைந்திருப்பாய். அன்றவர்களே, ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்வது அல்லாஹ் விரும்புகிறான். அதனாலதான் ரெண்டு மலக்குமார்கள் உலகத்தில் ஒரே ஒரு துவாவுக்காக வருகிறார்கள். ஒரு மலக்கு துவா செய்கிறார், இன்னொரு மலக்கு பதுவா செய்கிறார். அந்த மலக்குமாருக்கு வேற டியூட்டி, வேற எந்த பொறுப்பும் கிடையாது. காலையில் மலக்குமார்கள் வருவார்கள், ஒரு மலக்கு துவா கேட்பார், இன்னொரு மலக்கு பதுவா செய்வார். சொன்னார்கள், ரெண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் காலை உதயமானதும் ரெண்டு மலக்குமார்கள் வருகிறார்கள். அதில் ஒரு மலக்கு ஒரு துஆ செய்கிறார். என்ன சொல்கிறார்? யா அல்லாஹ், யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ, யாரெல்லாம் உனக்காவில் கொடுக்கிறார்களோ, அல்லாஹும்மா அஃதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் உனக்காவில் செலவு செய்கிறார்களோ நீ அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாயாக, ரிட்டர்னை கொடுத்து கொண்டே இருப்பாயாக, அதற்கு நீ பன்மடங்காக கொடுத்து கொண்டிருப்பாயாக. யாரெல்லாம் கொடுக்காமல் சேமித்து கண்டத்தனத்தோடு வாழ்கிறார்களோ, கொடுக்காமல் இருக்கிறார்களோ, அல்லாஹும்மா அஃதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் கொடுக்காமல் குடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய செல்வத்தில் அழிவை ஏற்படுத்துவாயாக என்ற பதுவாவும் மலக்குமார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, நலவுக்காக செலவழிப்போம், நல்ல விஷயங்கள் கேட்கப்படும் பொழுது முன் வருவோம். என்னுடைய பொறுப்பில் ஒரு குடும்பத்தை பொறுப்பெடுப்போம், ஒரு மதரசாவை பொறுப்பெடுப்போம், ஒரு பள்ளியை பொறுப்பெடுப்போம், ஒரு பள்ளியுடைய ஒரு பகுதியை பொறுப்பெடுப்போம், ஒரு ஊரில் இருக்கக்கூடிய திட்டங்களை பொறுப்பெடுப்போம். என்னுடைய குழந்தை படிக்கிறது என்றால் நியத்து வைத்துக் கொள்வோம், என்னுடைய குழந்தையோடு சேர்ந்து இன்னும் 10 குழந்தையுடைய படிப்பை நான் பொறுப்பெடுக்கிறேன், என்னுடைய குழந்தை ஓதுகிறதா, இன்னும் 10 குழந்தைகளை என்னுடைய பொறுப்பில் ஓத வைக்கிறேன். அன்பானவர்களே, ஊரில் பல ஏழைகள் அனாதைகள் வாழுகிறார்கள், கணவன் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள். என்னுடைய பராமரிப்பில், என்னுடைய செலவினத்தில் 10, 20, 100, 1000 விதவைகளை வாழ வைக்கிறேன் என்ற நியத்து இருக்கும். அன்பானவர்களே, வெறுமனே நான் வாழ்ந்து விட்டு போவது கிடையாது, நான் வாழணும், மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய நலவின் சாவிகளாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் நலவுக்குரியவர்களாக ஆக்கியருவானாக, நலவின் சாவிகளாக ஆக்கியருவானாக, நலவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆசை ஆர்வம் உள்ளவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருவானாக. யா அல்லாஹ், நீ என்னென்ன நியமத்துகளை நமக்கு தந்திருக்கிறாயோ அவைகளை உனக்காக வேண்டி செலவழிக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருவாயாக. யாரும் நம்முடைய பெற்றோர்களை பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் கபரிலேயே வந்திருக்கிறார்களோ நம்முடைய கபர்களை சுருக்கத்துடைய பூச்சோலையாக ஆக்கியருவாயாக. யா அல்லாஹ், நீ கபூல் செய்து கொள்வாயாக, அவர்கள் நீ புரிந்து கொள்வாயாக.